நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
உலகம் முழுவதும் சமூக வலைத்தளங்களின் பயன்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. பள்ளி மாணவர்கள் முதல் முதியவர்கள் வரை தற்போது ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வருகின்றனர். பெரும்பாலான இன்டர்நெட் பயனாளிகள் தங்களுடைய அதிக நேரத்தை செலவு செய்வது சமூக வலைத்தளங்களில்தான் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்களுடன் எப்போதும் தொடர்பில் இருக்க, அவர்களுடைய செயற்பாடுகளை தெரிந்து கொள்ள, புதிய செய்திகளை அறிய, ஓய்வு நேரத்தை கழிக்க என பலரும் பல விதங்களில் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சமூக வலைத்தளங்களை முதியவர்கள் எப்படி கையாள்கிறார்கள், அதனால் எவ்வாறு பயனடைகிறார்கள், சமூக வலைத்தளங்களின் பாவனையினால் முதியவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்ப்போம்.
2019 ஆண்டு ஒலிபரப்பான நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு இது.
தொழில்நுட்பத்திற்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் தான் அறிமுகமான கதையை முதலில் பகிர்ந்து கொள்கிறார் சிட்னியில் வசிக்கும் சுப்பிரமணியம் பொன்மயிலைநாதன்.
நான் வேலையை பார்த்து ஓமபுரம் வரையும் என்னுடைய கணனியிலே கணனி பாவித்திருக்கிறேன். இந்த வேலை அலுவலாக பாவித்திருக்கிறேன். ஆனால் அப்போது இமெயிலோ என்னென்று தெரியாது, இமெயிலே தெரியாது. பிறகுதான் இமெயிலை கற்றுக்கொண்டேன். அதில் பிறகு இப்போ இந்த ஸ்மார்ட் போன்ஸ் என்ற வகை போன்ஸ் வந்த பிறகு ஓரளவுக்கு பாவிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது என்றால், ஊர்களுக்கு வேறு நாடுகளுக்கு கோல் எடுக்கிறது என்றால் இப்போ வைபரில் அல்லது வாட்ஸ்அப்பில் தான் கோல் எடுக்கிறது வசதி. பணம் எதுவும் செலுத்தாமல் எடுக்கலாம். அந்த ரீதியில் தான் அதை நான் வைபரும் வாட்ஸ்அப்பும் என்னுடைய தொலைபேசியில் போட்டுக்கொண்டேன். அதன் பிறகுதான் என்னுடைய பிள்ளைகள் மற்றவர்கள் வாட்ஸ்அப்பிலே ஒரு குரூப் போன் பண்ணி அவர்கள் தங்கள் எங்களுக்கு உள்ள இடையில உள்ள விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அது ஒரு அன்றாடம் இப்ப அதை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன்.
2024 காலமான சிட்னியில் வசித்த நட்சத்திரம் கனகசபாபதி அவர்கள் 2019 எம்மோடு உரையாடிய போது தனது பிள்ளைகள்தான் தன்னை சமூக வலைத்தளங்களுக்கு அறிமுகப்படுத்தியதாக கூறியிருந்தார்.
ஃபேஸ்புக்கில் இப்போ நமக்கு நியூஸ்கள் அது இது ரொம்ப பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஃபோட்டோ அது இது ஷேர் பண்ணிக்குவோம். மற்றது எங்களுக்கு தேவையான நிறைய இது இருக்கு. நியூஸ் எல்லாம் படிக்கிறது, பொங்கல் நியூஸ் எல்லாம் கூட நான் பார்ப்பேன் ஃபேஸ்புக்கில். அப்போ அந்த சேனல் இதெல்லாம் பார்க்குறோம். மற்றபடி எங்கள் பேர பிள்ளைங்க எல்லாம் போடுற படங்கள் அதெல்லாம் பார்க்குறோம். எங்களுக்கு அதில் நன்மை தான் இருக்கு. முதல்ல ஆரம்பத்தில் என் மகள்தான் அறிமுகப்படுத்தினாங்க. சப் குரூப்ல இருக்கிறோம், ஊருக்கு பேசுவோம். ஸ்ரீலங்காவில தான் நாங்க இருக்கோம், அங்க எல்லாத்துக்கும் பேசுவோம். எங்கிட்டு சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, குரூப்ல இருக்காங்க, அவங்களோட எல்லாம் நிறைய தொடர்பு வச்சு பேசிக்குவோம், படம் ஷேர் பண்ணிக்குவோம், எல்லாம் இது பண்ணிக்குவோம்.
சமூக வலைத்தளங்களை பாவிப்பதில் தனக்கு பெரிய ஆர்வம் இல்லை என்று கூறுகிறார் சிட்னியில் வசிக்கும் ரேணுகா அசோக் குமார்.
முதலாவது காரணம் வந்து அதுங்களை சோம்பறித்தனமாக்கும். எந்த நீரும் அதையே பார்க்க சொல்லும் ஒருக்கா பழகிட்டம்னு சொல்லி சொன்னார். ரெண்டாவது வந்து மற்ற வேலையை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு முதல் அதைத்தான் ஒளிம்பின் உடனே அதைத்தான் பார்க்க வேணும் போல இருக்கும். யார் ஃபோன் பண்ணினாங்க, யார்கிட்ட படம் இருக்குது மீடியா சோஷியல் மீடியாவில் அப்படி என்கிறதுக்காக அது வந்து எனக்கு தொடக்கத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து என் மகன் பாவிக்கும் போது எனக்கு பிடிக்கலை.
திருச்சி தூய வளனார் கல்லூரியில் காட்சி தகவலியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுபவரும் சமூக வலைத்தளங்களும் இணையதள அடையாள உருவாக்கமும் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றவருமான அருட்தந்தை முனைவர் ஆ. இருதயராஜ் அவர்களிடம் சமூக வலைத்தளங்களை பாவிப்பதில் முதியவர்கள் எவ்வாறு ஆர்வம் காட்டுகிறார்கள் என்று கேட்டபோது,
முதியவர்கள் வந்து பெரும்பாலும் வந்து ஒரு விதமான பயத்தோட இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதாவது முன் தீர்மானம் சொல்லாமல ப்ரெஜுடியூஸ் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இது போன்ற சமூக வலைத்தளங்கள் அதிகமாக நேரத்தை செலவிக்கிறாங்க, தேவையில்லாத கத்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்துக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால வந்து முதியவர்கள் இளைஞர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை, இளைஞர்கள் முதியவர்களை புரிந்து கொள்ள முடியாத தலைமுறை இடைவெளி இருக்கின்றது. That is called digital divide, we call it. இணையத்தில் அறிவு சம்பந்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவு இளைய சமூகத்தினருக்கும் மூத்த சமூகத்தினருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முதியவர்கள் அதிகமாக அந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவதில்லை என்பது என்னுடைய கருத்து. எண்ணிக்கை அடிப்படையில் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கலாம், விதிவிலக்குகள் இருக்கலாம். விதிவிலக்குகள் உதாரணங்களாக மாற முடியாது. வீடுகளில் இருப்பவர்கள், வேலைக்கு போயிட்டு ஓய்வு பெற்றவர்கள் இதை ஒரு சில பேர் பயன்படுத்துறாங்க. இளைஞர்கள் போல, நடுத்தர வயது ஆண்கள் போல அதிகமான அளவுல முதியவர்கள் பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தையும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்பது ஒரு குறையாக இருக்கு. ஏன்னா அவங்களுடைய மனசுல வந்து இதனால வந்து பெரிய சாதனை ஒண்ணும் செய்யப்படுறதில்லை, நமக்கு வந்து எந்த விதத்திலும் உதவ போறதில்லை அப்படிங்கிற முன் தீர்மானத்தோடு இருக்கனால அவங்க அதிகமா பயன்படுத்துறதில்ல. பயன்படுத்துறவங்களும் வந்து அதனுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எந்த அளவுக்கு சிறப்பா அதை கையாளுறாங்கிறது ஒரு தெளிவான பார்வை இல்லை.
மனிதர்கள் எப்போதும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பதில்லை. சில சமயம் டென்ஷன், துயரம் போன்ற மோசமான மனநிலையில் இருக்கும்போது ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை திறந்து அதில் உள்ள ஓரிரு மீம்ஸுகள், நகைச்சுவை வீடியோக்களை பார்ப்பதினால் துன்பங்களை மறக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது. முதியவர்களுக்கு சமூக வலைதளங்களின் பாவனை அத்தியாவசியமான ஒன்றா என்று பொன்மயிலைநாதன் அவர்களிடம் கேட்டபோது,
தொலைபேசியில் பேசுவதற்கு என்றாலும் அல்லது செய்திகள் குறுஞ்செய்தி அனுப்புவது என்றாலும் அதிலே எல்லா விஷயங்களையும் இன்று ஒருவருடன் ஒருவர் உறவாடுவதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கிறது. ஒரு காலத்திலே ஒரு டெலிபோன் தொலைபேசியில் ஒரு அழைப்பு எடுப்பது என்றால் ஊரிலே மிகவும் கஷ்டம். அதையும் தொலைதூரத்துக்கு எடுப்பது என்றால் ட்ரங்க் கால் என்று சொல்லி போய் புக் பண்ணி எடுக்க வேண்டும். தொலைபேசி வைத்திருந்த வீடுகளே மிகவும் சொற்பம். ஆனால் இன்று ஒவ்வொருவரோட கையிலும் தொலைபேசி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு அத்தியாவசியமான விஷயமாக வந்துவிட்டது. நான் எங்க போனாலும் தொலைபேசியிலேயே வழிகாட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எங்கே இருக்கிறோம், எங்கே போறோம் என்றது எல்லாம் தொழில்நுட்பம் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த அப்படியான மற்றது நான் இப்போ சொன்ன கூறிய மாதிரி ஒரு டாக்ஸி அல்லது ஊபர் கார் உள்ளது என்றால் உடனே அழைத்து எங்கும் போகக்கூடியதான வசதிகள் இருக்கிறது. இப்படி பல விதமான வசதிகள் இருக்கிறது. அதை நாங்கள் இன்று அது இல்லாமல் இப்போ நாங்கள் கையிலே பணம் பேச எடுத்து கொண்டு போகாவிட்டாலும் தொலைபேசி எடுத்து கொண்டு போகாமல் விட முடியாத அளவிலே அத்தியாவசியமான ஒரு பொருளாக வந்துவிட்டது. என்னை பொறுத்த அளவில் பலருக்கும் அப்படியான நிலைமை தான் இருக்கிறது என்று நம்புகிறேன்.
ஆனால் ரேணுகா அவர்கள் சமூக வலைதளங்கள் அத்தியாவசியமான ஒன்று அல்ல என்கிறார்.
இல்லையே, நீங்கள் டிவியை பார்த்தீங்கன்னா, நியூஸை கேட்டீங்கன்னா தெரியுது. அதுக்காக வேண்டி முக்கியமாக சோசியல் மீடியாவில் உலகத்தில் தங்கட பிரச்சனைகளையும் அடுத்த விட்டு பிரச்சனைகளையும் தானே சொல்லி நம்ம வேறு மற்றபடிக்கு வேறு என்ன நியூஸை பார்க்குறீங்க நீங்கள்? அதில் செல்ஃபி எடுத்து போடுறது, இந்த தண்டை பிள்ளை ஸ்கூலுக்கு போவது, இந்த பர்த்டே படம், அது பரவாயில்ல, அது சில பேருக்கு அது பிடிக்கும். ஆனால் எனக்கு எல்லாம் அதில் பெரிய நேரத்தை வீணாக்கி கொண்டு அது போனால் அதுக்குள்ள இருந்து வெளிவர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் எனக்கு பிடிக்கிறேல.
ஆனால் சமூக வலைதளங்களின் பாவனை முதியவர்களுக்கு அவசியம் என்கிறார் அருட்தந்தை முனைவர் ஆ. இருதயராஜ்.
அவங்களுக்கு வந்து பணியிலிருந்து ஓய்வு பெற்றதுனால வந்து அதுல வந்து நிறைய விஷயங்களை, புதுசு புதுசான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்புறம் வந்து புதிய புதிய செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம். குறிப்பாக வந்து நிறைய வயதிலிருந்து காலத்தில் ஏதாவது உடல்நோய் ஏற்படுகின்ற பொழுது உடல்பயிற்சி சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு, திறன மருந்து வகைகள், இயற்கை பேணி காப்பது எப்படி, கரண்ட் அஃபேர்ஸ், நடப்பு நிகழ்வுகள், வெவ்வேறு தளங்கள்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கிற பரிமாறி சொல்றதற்கு அந்த சமூக வலைதளங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கின்றது. அது ஒரு பொழுதுபோக்கு சாதனமாகவும் இருக்கின்றது. நேரத்தை கழிப்பதற்கும் ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கிற்கும் அது உதவுகின்றது என்று கூட சொல்லலாம்.
நண்பர்களுடனான தனது கருத்து பரிமாறல்களை மின்னஞ்சல் மூலமாகவே அதிகம் செய்ய விரும்புவதாக கூறுகிறார் பொன்மயிலைநாதன் அவர்கள்.
என்னுடைய முக்கியமான ஊடகம் என்று எடுப்பதானால் இமெயில் தான். இமெயிலில் தான் கூடுதலாக நேரம் செலவழிப்பேன். அதில் வசதி என்னவென்றால் பலவித விஷயங்களையும் ஆராய்ந்து நண்பர்களுடன் என்னுடைய ஒரு சுற்று வட்டம் இருக்கிறதுன்னு சொல்லலாம். எனக்கு நண்பர்கள் பல நாடுகளிலும் பல துறைகளிலும் சார்ந்தவர்கள். அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செய்திகளாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ குறிப்புகள், அல்லது மற்றும் விஷயங்கள், என்ன சங்கீத விஷயங்கள், அது எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஊடகமாக நான் இமெயில் தான் கூடுதலாக எனக்கு வசதியாக இருக்கிறது.
மின்னஞ்சலுக்கு பதிலாக வாட்ஸ்அப் குரூப் போன்ற சமூக வலைதள குழுக்களை பாவிக்கலாமே என்று அவரிடம் கேட்டபோது,
இமெயிலில் இருக்கிற எனக்கு வசதி, வாட்ஸ்அப்பில் பதிவு செய்வதற்கு எனக்கு நான் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லையோ தெரியாது, அந்த அறிவில்லாத வரியா, அல்லது அந்த குரூப் எவ்வளவு பெருசாக வளர்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. இப்போ நான் இமெயிலில் இருக்கிற நண்பர்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் இருக்கிறார்களோ அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறார்களோன்று அதை ஆக்கி செய்வதற்கு எனக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு போதாக நான் சொல்லுவேன்.
சமூக வலைதள குழுக்களில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வீர்களா என்று ரேணுகா அவர்களிடம் கேட்டபோது,
என்னோட கருத்துக்களை நான் பெருசாக யாருக்கும் சொல்கிறதும் இல்லை, யாருக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்றது எனக்கு தெரியாது, அது என்னோட கருத்து, அது மற்றவளுக்கு எல்லாரும் சரி வருமன்றதும் எனக்கு தெரியாது. கேட்டால் சில வேலைகளை நான் சொல்கிறதுண்டு, மற்றும்படிக்கு பெருசாக நான் போய் என்னுடைய விருப்பங்கள் வெறுப்புகளை பற்றி நான் அதில் சோசியல் மீடியாவில் எனக்கு போடுறதுல பெரிய விருப்பம் இல்லை.
பெரும்பாலான முதியவர்கள் சமூக வலைத்தளங்களை பாவிக்காததற்கு இதுதான் முக்கியமான காரணமாக அமையும் என்கிறார் பொன்மயிலைநாதன் அவர்கள்.
என்னுடைய பிள்ளைகள் எல்லோரும் தொழில்நுட்பத்தில் நல்லவர்கள் சொல்லலாம், ஆனால் அவர்களுக்கு நேரம் கிடையாது. ஏதாவது அத்தியாவசியமாக ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நான் அழைத்தால் வந்து உதவி செய்வார்கள். மற்றும் வேலைகளில் அவர்களை நான் அழைத்து கட்டம் கொடுப்பதற்கு விரும்புவதில்லை. மற்றது என்னுடைய மூத்தவர் சங்கத்தில் உறுப்பினர்களும் சிலர் இருக்கிறார்கள், மிகவும் உதவியாக இருக்கிறார்கள். குறிப்பிடக்கூடிய ஒருவர் வந்து விட்டார், இப்போ காலமாகிவிட்டார், கர்னல் ராமநாதன் என்பவர். அவர் மிகவும் உதவியால் பல விதமான உதவிகளும் எனக்கு செய்திருக்கிறார். இந்த தொலைநுட்ப விஷயமாக அவரும் தானாக படித்து முன்னேறிய ஒருவர். அவர் தான் எனக்கு இந்த ஊபர் ஆப் கூட போட்டு தந்தார், முக்கியமாக வற்புறுத்தி எனக்கு போட்டு தந்தார். இன்றைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆபத்துக்கு எங்கே சென்றாலும் அதை பிரயோஜனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது.
முதியவர்கள் புதிய தொழில்நுட்பங்களை கற்பதில் தயக்கம் காட்டுவது எதனால் என்று பொன்மயிலைநாதன் அவர்களிடம் கேட்டபோது,
எங்களுக்கு சில காலத்துக்கு முன்பு ரெண்டு கணினி கூட தந்திருந்தார்கள். அதற்கு எங்களுடைய அங்கத்தவர்களை கேட்கும் போது அவர்கள் அவ்வளவு நாட்டம் காட்டவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். விருப்பம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த நேரங்கள் அந்த இதிலிருந்து படிக்கிறதுக்கு வசதி குறைவாக இருந்தது. ஆனால் நான் இங்கே எங்களுடைய கருத்தில் கவுன்சில் சில வேளையில் ஒரு பள்ளிக்கூட மாணவர்களை கொண்டு சில உதவிகளை செய்கிறார்கள் கற்கிறதுக்கு, இப்படியான கணினியோ மற்ற ஸ்மார்ட் போன்ஸ் இல்லை. அது ரெண்டு ஒரு முறை நான் போயிருக்கிறேன், சில சில விஷயங்கள் அவர்களிடம் வந்து கற்றுக்கொண்டேன். அதனால் இன்னும் கற்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கிறது, எல்லா உலகளாகவும் சொல்லலாம். தொழில்நுட்பத்திலும் சரி மற்றும் விஷயங்களும் சரி, கற்றது கைமண் அளவு, எல்லாவது உலகளவும் தான் சொல்லலாம்.
புதிய தொழில்நுட்பங்களை முதியவர்கள் எவ்வாறு கற்கலாம் என்பதற்கான யுத்திகளை சொல்லுகிறார் அருட்தந்தை முனைவர் ஆ. இருதயராஜ்.
இது வந்து ரெண்டு விஷயத்துல பார்க்கலாம். ஒன்னு இயல்பா அவங்களாவே செல்ஃப் லேர்னிங்ல கத்துக்கலாம், இன்னொன்னு வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து அவங்க கத்துக்கலாம். இப்போ உதாரணம் பாத்தீங்கன்னா, இப்ப வந்திருக்கிற லேட்டஸ்ட் செல்போன் வந்து ஒரு ஐந்தாவது படிக்கின்ற ஆறாவது படிக்கின்ற குழந்தையை இயல்பாக பயன்படுத்துகின்றது. ஏன்னா டச் ஸ்கிரீன் இஸ் வெரி வெரி அப்பீலிங் டு சில்ட்ரன். தன்னுடைய பேரன்களிடமிருந்தும் மகன்களிடமிருந்தும் மகளிடமிருந்தும் முதியவர்கள் டேப்லெட்டை பயன்படுத்துவது எப்படி, கம்ப்யூட்டர் பயன்படுத்துவது கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த சின்ன வயதுல போய் இவங்கள்டையும் கற்றுக்கணுமா, இவங்கள்டையும் தெரிஞ்சுக்கணுமா என்ற ஒரு கௌரவம் வெற்று வீண் பெருமை இதெல்லாம் வந்து கற்றுக்கொள்வதற்கு தடையாக இருக்கின்றது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வயது முதல் தாத்தா கூட தன்னுடைய பேர பிள்ளைகளையும் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரியாத விஷயத்த இந்த அப்ளிகேஷனை எப்படி டவுன்லோட் பண்றது, இந்த ஆப் எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அல்லது வந்து ஏதாவது பயிற்சி தளங்களுக்கு போய் கத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ மூன்று விதங்களை கத்துக்கலாம். உறவிடம் வந்து நண்பர்களிடம் வந்து கற்றுக்கொள்வது, செல்ஃப் லேர்னிங், அப்புறம் சில சென்டர்ஸ்க்கு போய் கற்றுக்கிறது.
எவற்றையும் பாவிக்கின்ற முறையில்தான் நன்மைகளும் தீமைகளும் அமைவதாக எம்மிடம் கூறியிருந்தார் காலம் சென்ற கனக சபாபதி அவர்கள்.
ஆபத்துகள் இருக்கும், ஆனா நம்ம எதுவும் தப்பா இது பண்ணாதான் ஆபத்துகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம போறதில்லை அந்த இதுகளுக்கு.
இன்றைய அதிநவீன வாழ்க்கையில் இணையத்தின் பயன்பாடு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக மாற்றம் பெற்றுள்ளது. சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதில் கூகுளுக்கு அடுத்தபடியாக சமூக வலைதளத்தை விட்டால் வேறு தளமே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இளைஞர்கள் முதல் முதியவர்கள் வரை ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆரோக்கிய பொழுதுபோக்காக சமூக வலைதளங்களை பாவித்து அதில் உள்ள நன்மைகளை பெற்று தீதுகளில் மாட்டிக்கொள்ளாமல் ஆரோக்கியமாக வாழ்வோம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.